ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஹபுத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். இன்று தரம் 7 மாணவர்களுக்கான அழகு 5 ஐரோப்பாவின் புராதன நாகரிகங்கள் எனும் பாடத்தினை உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். ஐரோப்பா என்பது இலங்கையுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு பெற்ற ஒரு நாடாக காணப்படுகிறது. இருப்பினும் ஐரோப்பாவின் உட்கால புராதன நாகரிகங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது தரம் 7 மாணவர்களுக்கு அத்தியாவசியமான விடயமாகும். இதில் இந்த பாடம் தொடர்பான அறிமுகத்தில் உலகில் நிலவிய புராதன நாகரிகங்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள். அந்நாகரிகங்கள் பற்றி, அதாவது சீனா நாகரிகம் மற்றும் மொசபத்தேமிய நாகரிகம், சிந்து நதி நாகரிகம் பற்றி தரம் 6 மாணவர்களாகி நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஐரோப்பிய நாகரிகங்கள் எனும் போது அண்மைக்கால தொல்பொருள் அகழ்வுகளின் போது பெறப்பட்டவையாக காணப்படுகிறது. இங்கு நாம் இப்பாடத்தினூடாக கிரேக்க உரோம நாகரிகங்கள் அவ்வாறானவை அல்ல, இலக்கிய உலகிற்கு அவை வெகு தொலைவானதுமல்ல. அந்நாகரிகங்கள் மூலம் ஐரோப்பிய நாகரிகங்கள் ஊட்டம் பெற்றதோடு அதன் செல்வாக்கு உலகின் ஏனைய நாடுகள் மீதும் ஆதிக்கம் பெற்றிருப்பதே அதன் முக்கியத்துவமாக காணப்படுகிறது. மனித குலத்தின் முன்னோக்கிய பயணத்துக்கு இந்நாகரிகங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட ஊட்டத்தினால் இதனை இங்கு உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இதுல முதலாவதாக 2 நாகரிகங்கள் காணப்படுகிறது, கிரேக்க நாகரிகம் மற்றும் உரோம நாகரிகம். இதில் கிரேக்க நாகரிகம் எனும் போது இந்த பாடத்தினை கற்றுக்கொள்வதற்காக இலகுவான நுட்ப முறையாக பாட தலைப்பான ஐரோப்பாவின் புராதன நாகரிகங்கள் எனும் தலைப்பினை எழுதி அதன் பிறகு இந்த பாடத்தின் உப தலைப்புகளான கிரேக்க நாகரிகம், இவ்வாறு கிரேக்க நாகரிகத்தில் உள்ளடங்குகிற சிறிய தலைப்புகளையும் எழுதிக் கொள்ளுங்கள். அமைவிடம், கிரேக்க நாகரிகத்தின் ஆரம்பமும் ஆரம்பமும் நிர்வாகமும் மற்றும் கிரேக்க நாகரிகத்தின் பொருளாதாரம், விவசாயம், வாழ்க்கை முறை, கலை நடவடிக்கை, கட்டடக்கலை, சிற்பங்கள், சிலைகள், நாடகம், இலக்கியம், கல்வியும் தத்துவமும், சமயம், விளையாட்டு போன்ற விடயங்கள் இந்த கிரேக்க நாகரிக பாடத்துக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. அவ்வாறே நாம் பார்க்கலாம், இந்த கிரேக்க நாகரிகத்தின் அமைவிடத்தை பற்றி பார்ப்போம். மேற்காக அயோனியன் கடலுக்கும் கிழக்காக ஈஜியன் கடலுக்கும் மத்தியில் மத்திய தரை கடலினுள் துருத்திக் கொண்டுள்ள குடா நாடும் அதற்கு தெற்காக அமைந்துள்ள கிரேட் தீவு உட்பட ஏனைய தீவு கூட்டங்களையும் அடிப்படையாக கொண்டு கிரேக்க நாகரிகம் உருவாக்கப்பட்டிருக்காம். இந்த கிரேக்க நாகரிகம் இப்போது இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் அமைவிடத்தில் தான் காணப்படுகிறது. இந்த நாகரிகத்துக்குரிய தீவுகளில் கிரேக்கம், மலைகள், அழகான மிகவும் புகழ்பெற்ற இம்மலை தொடர்களோடும் பாய்ந்தோடும் நதிகளாலும் விவசாயத்துக்கு உகந்த சூழல் ஒன்று அங்கு நிலவி காணப்படுகிறது. அங்கு நிலவிய சிறந்த காலநிலை மக்களிடம் மந்தை வளர்ப்புக்கும் மக்கள் வாழ்க்கை தரத்துக்கும் பொருத்தமானதாக காணப்படுகிறது. பல்லுருவ கடற்கரைப்படியால் இக்கைத்தொழில் துறைமுகங்களும் புராதன கிரேக்க வெளிநாட்டு உறவுகளும் வர்த்தக நடவடிக்கைகளும் அங்கு பெரியளவில் காணப்பட்டிருக்கிறது. கிரேக்க நாகரிகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் கிரேட் தீவை அடிப்படையாக கொண்டு புராதன நாகரிகம் ஒன்று நிலவியது, அது மினோவன் நாகரிகம் எனப்பட்டது. ஆகவே கிரேக்க நாகரிகத்துக்கு முதல்ல ஐரோப்பாவில் காணப்பட்ட ஒரு நாகரிகமாக சொல்லப்படுகிறது, மினோவன் நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. மாணவர்களாகிய நாங்கள் இதை நினைவில் கொள்ளவும். வேறு பிரதேசங்களிலிருந்து பல்வேறு கோத்திரங்களினதும் இனக்குழுக்களினதும் ஆக்கிரமிப்பு காரணமாக மினோவன் நாகரிகம் வீழ்ச்சியடைந்திருக்கு. ஆகவே மினோவன் நாகரிகத்தின் பாதிப்புக்கு வேறு பிரதேசங்களில் வந்த கோத்திரங்களினதும் இனக்குழுக்களினதும் பரவலும் ஆக்கிரமிப்பும் காரணமாக காணப்படுகிறது. அவ்வாறு ஆக்கிரமித்து இந்தோ ஐரோப்பிய இனக்குழு எனப்படுகிறது. இந்த குழுவுக்கு பேர் வச்சிருக்காங்க என்ன கேட்டால், மினோவன் நாகரிகம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமான இனக்குழுவுக்கு பேர் இந்தோ ஐரோப்பிய இனக்குழு எனப்படுகிறது. அக்குழுவினர் சிறு கிராமங்களை அமைத்துக் கொண்டதன் மூலம் கிறிஸ்துக்கு முன் 2000 ஆண்டளவில் கிரேக்க நாகரிகம் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே கிரேக்க நாகரிகத்தின் ஆரம்பம் அப்படிங்கும் போது இது வந்து கிரீட் தீவை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. அதற்கு முதல் இந்த மினோவன் நாகரிகம் ஒரு நாகரிகம் காணப்படுது. இது வேறு பிரதேசங்களில் வந்த கோத்திரங்களினதும் இனக்குழுக்களினதும் ஆக்கிரமிப்பு காரணமாக வீழ்ச்சி அடைகிறது. இவ்வாறு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமான இனக்குழு இந்தோ ஐரோப்பிய இனக்குழு அப்படிங்கிறாங்க. இது கிறிஸ்துக்கு முன் 2000 கிரேக்க நாகரிகம் தோன்றுவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணியாக சொல்லப்படுகிறது. நிர்வாகம் எனும் பொழுது நிர்வாகம் மேற்குறிப்பிட்ட பல்வேறு கோத்திரத்தாரர்களும் மக்கள் கூட்டத்தினராலும் உருவாக்கி கொள்ளப்பட்ட கிராமங்கள் அபிவிருத்தி அடைந்து நகரங்கள் தோன்றின. அதாவது விவசாயம் மற்றும் மந்தை வளர்ப்பு, கைத்தொழில், வர்த்தகத்தின் காரணமாக ஒரு நகர கட்டமைப்பு அவ்விடத்தில் உருவாக்கப்படுகிறது. இதன் காரணமாக நகரங்கள் தோற்றப்படுது. இவ்வாறான நகரங்களை அண்டி கிறிஸ்துக்கு முன் 700 நகர அரசுகள் பலவும் உருவாகின. கிரீஸில் நிலவிய இந்நகர அரசு முறை நகர அரசு என பெயர் பெற்றது. அந்நகர அரசுகளுள் ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா என்பன பிரதானமானவையாகும். இந்நகர அரசுகளுள் துலாம்பரமான பண்புகள் பல காணப்பட்டன. அவற்றுள் முக்கியமான சில விடயங்கள் அப்படிங்கும் போது நிலப்பரப்புல சிறியதாயிருந்தமை, சனத்தொகை வரையறுக்கப்பட்டிருந்தமை, பிரஜைகளுக்கு மாத்திரமே அரசியல் உரிமை இருந்தமை போன்ற விடயங்கள் காணப்படுது. இருந்தாலும் நாம பார்க்கலாம், நகர அரசு ஒன்றின் முக்கியமான பண்புகள் அப்படிங்கும் போது நம்ம பார்த்திருக்கோம், கிரேக்கத்துக்கு வந்த முதல் குடியேற்றவாசிகள் முதலில் கிராமங்களை அமைத்துக் கொள்ளல், காலப்போக்கில் அவை நகரங்களாக மாற்றமடைதல், அந்நகரங்களை மையமாக கொண்டு கிரேக்க நாகரிகத்தில் நகர ஆட்சி முறை தோற்றம் பெறுதல், பினிஷியா போன்ற நகரங்களில் இதற்கு முன்னர் நகர ஆட்சியை நிலவிய பொழுதும் அரசு தொடர்பாக மிக தெளிவான சான்றுகள் கிடைத்திருக்கிறது கிரேக்கத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேக்கத்தில் காணப்பட்ட இந்த ஆட்சி முறைதான் இந்த முதலாவதாக நகர அரசு ஒன்று தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. நகர அரசுகளின் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடி அரசியல் தீர்மானங்களை மேற்கொண்டனர். இவ்வாறான பிரஜைகள் தாமே அரசியலில் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நேரடி ஜனநாயக முறை எனப்பட்டது. மக்களால தெரிவு செய்யப்பட்டு மக்களாலே நடாத்தப்படுகின்ற ஆட்சி முறையாக இது காணப்படுகிறது. நேரடியான கருத்துக்களையும் நேரடியான தனது வெளிப்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக இது காணப்பட்டிருக்கு. இதிலிருந்துதான் இன்றைய நவீன உலகில் நிலவும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான எண்ணக்கரு தோற்றம் பெற்று, அப்ப கிரேக்க நகர அரசிலிருந்து தோற்றம் பெற்றுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான எண்ணக்கருவாகும். பெரிலிக்ஸ் எனும் ஆட்சியாளனின் காலம் கிரேக்கத்தின் பொற்காலம் என கருதப்படுகிறது. அவன் ஏதென்ஸ் நகர மத்தியில் உள்ள சிறிய குன்று ஒன்றில் அக்ரோபோலிஸ் எனும் தலைநகரத்தை உருவாக்கி கொண்டார். அப்ப ஏதென்ஸ்ல உருவாக்கப்பட்டது. இவருடைய பெரலிக்ஸ் ஆட்சியாளர் காலம் கிரேக்கத்தின் பொற்காலம் எனவும் கூறப்படுகிறது. கிரேக்கத்தில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கும் போது புராதன கிரேக்க மக்களின் வாழ்க்கை முறை விவசாயம், மந்தை வளர்ப்பு, வர்த்தகம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தது. நான் முன்கூட்டியே கூறியிருந்தேன், நகர அரசு ஒன்று தோற்றம் பெறுவதற்கு ஏதுவாயிருந்த காரணிகள்ல இவை உள்ளடங்கும் அப்படின்னு. பிற்காலத்தில் கிரேக்க நகர அரசுகள் ஒன்றே ஒன்று முந்தி செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டன. இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி கொண்ட மெசினோனியாவின் பிலிப் மன்னன் கிரேக்கத்தை ஆக்கிரமிக்கிறான். இந்த ஆக்கிரமிப்பின் அவனின் திடீர் மரணத்தை அடுத்து அவனது மகனான மகா அலெக்சாந்தர் கிரேக்கத்தை கைப்பற்றி அந்த நாட்டின் அரசனாக மாறிக்கொள்றார். நகர அரசு விருத்தி அடைவதன் விளைவாக புதிய ஒரு அரசியல் கட்டமைப்பு இவ்விடத்துல தோற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களாக நீங்கள் கிரேக்கத்தின் தேச படத்தை பிரதி செய்து நீங்கள் என்ன செய்யலாம், அதில் ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா, த்ரோய், கொரிந்து நகரங்களையும் கிரேட் தீவுகளையும் அயோனியன் கடல், ஈஜியன் கடல், ஒலிம்ஸ் மலை என்பவற்றையும் குறித்தீர்கள் என்றால் இப்பாடத்தை கற்பதற்கு மிகவும் இலகுவாக காணப்படும். ஐரோப்பாவில் கிரேக்க நாகரிகம் எவ்விடத்தில் காணப்பட்டதுங்கிறது மேலதிக விளக்கங்களையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பொருளாதார கட்டமைப்பில் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக விவசாயம், கோதுமை, பார்லி போன்ற தானியங்களும், திராட்சை, ஒலிவ் போன்ற பல வகைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மந்தை வளர்ப்புல மாடு, ஆடு, செம்மறியாடு போன்ற மிருகங்களையும் வளர்த்திருக்காங்க. தனது தேவைக்காக தான் இவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க மனிதன். வியாபாரம் எனும் போது இந்தியா, சீனா, இலங்கை போன்ற நாடுகளுடன் வியாபார தொடர்புகளை கொண்டிருக்காங்க. கிரேக்கர்கள் இலங்கையை தப்ரபேன் என குறிப்பிட்டனர். கிரேக்க நாட்டைச் சேர்ந்த உரோம இனத்தவரான தோலமி என்பவரால் உலகப்படம் வழங்க வரையப்பட்டது. அந்த உலகப்படத்துல தப்ரபேன் என அவர் குறிப்பிட்டிருக்காரு இலங்கை அப்படின்னு சொல்லலாம். கிரேக்கர்களின் வர்த்தக பொருட்களாக நறுமண பொருட்களும், அலங்கார மட்பாண்டங்களும், லினின் வகை துணிகளும், வைன்பானமும், திராட்சை ரசமும் காணப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, வர்த்தகத்துல மூன்று பிரிவா பிரிக்கிறாங்க. மந்தை விவசாயம், மந்தை வளர்ப்பு, வியாபாரம். மாணவர்களே, உங்களுக்கான தற்போதைய வினா, முற்காலத்தில் கிரேக்கத்தில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை பற்றி குறிப்பிடுங்க. இவ்வினாவுக்கான விடைகளை 07-6-77-47-823 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அடுத்து நம்ம இந்த பாடத்தில் அடுத்து பார்க்க போறது வாழ்க்கை முறை. புராதன கிரேக்க மக்கள், சமூகம், பிரபுக்கள், சாதாரண குடிமக்கள், அடிமைகள் எனும் முப்பிரிவினர் காணப்படுகிறது. குடும்பம் சிறிய அளவு காணப்பட்டது. மக்கள் எளிமையான வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. கிரேக்கரின் உடலமைப்பு பொதுவாக ஒத்த தன்மையை கொண்டு காணப்படுதாம். மரக்கறி, இறைச்சி, மீன், பார்லி, வைன் என்பன அவர்களது உணவு பானங்களாக காணப்பட்டிருக்கு. பிரபுக்கள் மாடி வீடுகளில் வாழ்ந்திருக்காங்களாம். நடுமுற்றத்தை சூழ படுக்கை அறைகள், சமையல் அறை, களஞ்சிய அறைகள் என்பன கட்டப்பட்டிருக்காம். சாதாரண மக்கள் சிறிய வீடுகளில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புராதன கிரேக்கர்களின் ஆடை அணிகலன்களையும் பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். சமூக கட்டமைப்பு வித்தியாசமாக இங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். கலை நடவடிக்கை அப்படிங்கும் போது முதலாவதாக கலையை பிரிக்கிறாங்க. கட்டட கலைக்குள்ள பெரிய கட்டடங்களையும் மிகவும் அழகான தேவாலயங்களையும் அமைப்பதில் கிரேக்கர்கள் திறமை பெற்றவர்களாக காணப்பட்டிருக்காங்க. தேவாலயங்களை கட்டும் போது செப்பனிடப்பட்ட சுண்ணாம்புக்கள், வெண்பளிங்குகள், வர்ண செங்கற்கள் என்பவற்றை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாதீரன் ஆலயம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுகிறது. இவ்வாலயம் இவ்வாறான ஒரு கட்டமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவது கட்டடக்கலை, இரண்டாவது சிற்பங்கள், சிலைகள் அப்படிங்கும் போது மனித சரீர அமைப்புகளின் இயற்கை தன்மை புலனாகும் விதமாக சிலைகளை வடிவமைத்தனர். அதாவது இயற்கையாகவே ஒரு மனிதன் எப்படி இருந்தா இருப்பானோ அதை வந்து சிற்பங்கள்லையும் சிலைகள்லையும் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பருதிவட்டம் வீசும் விளையாட்டு வீரனின் சிலை இதற்கு தகுந்த உதாரணமாகும். அந்த சிலையை நீங்க அவதானிக்கலாம். சிலைகளை நிர்மாணிக்கும் போது யானை தந்தம், தங்கம் போன்றவற்றை பயன்படுத்தி உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். அதீனா தேவதையின் சிலை இதற்கு உதாரணமாகவும் காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கியம் அப்படிங்கும் போது இலக்கிய நூல்களை எழுதுவதற்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தினார். அப்ப கிரேக்க நாகரிகத்தின் மொழியாக கிரேக்க மொழி காணப்படுது. வரலாற்று கதைகள், வீர காவியங்கள் என்று உயர் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாடகங்கள் அப்படிங்கும் போது இன்பியல், துன்பியல் என்னும் இருவகை நாடகங்கள் காணப்பட்டன. ஈசி, கலேஸ், செபோக்லீக்ஸ், யூரிபீட்ஸ் என்போர் பிரசித்தி பெற்ற நாடக கலைஞர்கள் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹெமோரின், இலியட், ஒடிசி போன்றவை வீர காவியங்களுக்கான உதாரணங்களாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெரடோரஸ், தியூசியஸ், அரிஸ்டோட்டல் என்போர் சிறந்த இலக்கிய கர்த்தாக்களாகவும் காணப்பட்டிருக்காங்க. சியூசின் மகளான அதீனா கிரேக்கத்தின் வணக்கத்துக்குரிய பிரதான தெய்வமாகவும் பாதீன ஆலயம் அவருக்காக கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கல்வியும் தத்துவம் ஒரு நாட்டின் முக்கியமான ஒரு விடயமாக கல்வி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கல்வியே மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அப்படிங்கும் போது பல்வேறு தொழில் தகமை சார்ந்தோரையும் தத்துவ ஞானிகளையும் கலைஞர்களையும் உருவாக்கக்கூடிய முன்னேற்றகரமான கல்வி முறை ஒன்று காணப்பட்டிருக்கு. பிளேட்டோவின் அகாடமி, அரிஸ்டோட்டிலின் லைசியம் என்பன உன்னதமான கல்வி நிலையங்கள் ஆகும். இதுல தத்துவம் அப்படிங்கும் போது சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டல் என்போர் மகத்தான தத்துவ ஞானிகள் ஆவர். கிரேக்கரான ஹிபோரிஸ்ட் மேற்குலக வைத்திய முறையின் தந்தையாக மதிக்கப்படுகிறார். ஆர்கிமிடிஸ் கணித விஞ்ஞான துறையின் மகத்துவம் பெற்ற அறிஞராகவும் காணப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம் நிறைய விடயங்கள். இதுல இந்த விடயங்களின் அடிப்படையாக கொண்டு முதலாவதாக நம்ம பார்க்கலாம் யார, உலகத்தின் முதல் தத்துவ ஞானி என போற்றப்பட்டவர் வந்து சாக்ரட்டிஸ் ஆவார். மதவாதிகளை நோக்கி கடவுள் என்பவர் யார் என கேள்வி கேட்ட முதல் பகுத்தறிவாளராகவும் சொல்லப்படுகிறார். உலகில் எந்த மதமும் தோன்றாத காலகட்டத்திலேயே மனித அறிவின் தோற்றம், தர்க்க சாஸ்திரம் ஆகியவற்றின் திறன் பெற்று விளங்கியவராகவும், எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும், ஏனெனில் நான் ஒரு அறிவாளி என்பது சாக்ரட்டிஸின் புகழ்பெற்ற தத்துவமாக காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கலாம் பிளேட்டோ பத்தி. கிரீஸில் கிறிஸ்துக்கு முன் 348 ஆண்டுகளில் வாழ்ந்த தத்துவ ஞானியாக அவர் சொல்லப்படுகிறார். பிளேட்டோவின் தத்துவங்கள் தான் 2400 ஆண்டுகளாக உலகத்தை ஆண்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சாக்ரட்டிஸின் மாணவரான பிளேட்டோ மேற்கத்திய அறிவியல், வாழ்வு மற்றும் கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளை உடைத்ததில் பிளேட்டோவின் தத்துவங்களுக்கும் பங்கு காணப்படுகிறது. உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம், நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள், கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பது பிளேட்டோவின் புகழ்பெற்ற தத்துவமாக காணப்படுகிறது. மனிதன், இறைவன், அரசியல் மூன்று பிரிவுகளையும் அலசி ஆராய்ந்து தமது தத்துவ தரிசனமாக உலகுக்கு வழங்கியவர் அரிஸ்டோட்டில் எனலாம். இவர் பிளேட்டோவின் மாணவர். மாவீரனாக திகழ்ந்த அலெக்சாண்டருக்கு 12 ஆண்டுகள் நண்பராகவும் ஆசிரியராகவும் இருந்தவர் அரிஸ்டோட்டில் என்பது மேலதிக தகவலாக காணப்படுகிறது. இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை, உலகை இயக்குபவன், ஆனால் உலகை இயக்குபவன் இறைவன். அதாவது இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை, ஆனால் இந்த உலகை இயக்குபவன் இறைவனே. மனிதன் தனிமனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று அரிஸ்டோட்டில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது மேலதிக தகவலாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கோம் கிரேக்கம் நாகரிகத்துல, கிரேக்க நாகரிகத்தின் ஆரம்பம், நிர்வாகம், பொருளாதாரம், பொருளாதாரத்தை மூன்று வகைப்படுத்தின விவசாயம், மந்தை வளர்ப்பு, வியாபாரம் போன்ற விடயங்களும், வாழ்க்கை முறையில ஒரு வீடு கட்டமைப்பு எப்படி காணப்படுது, அடுத்தது கிரேக்கர்களின் ஆடை அணிகலன்கள், கலை நடவடிக்கையில கட்டடக்கலை, சிற்பங்கள், சிலைகள், இலக்கியம், நாடகம், கல்வியும் தத்துவம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சமயம். கிரேக்கத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்ளல் பெருமளவுக்கு காணக்கூடியதாக காணப்பட்டது. அங்கு ஒவ்வொரு நகர அரசுகளும் வெவ்வேறான தெய்வங்கள் காணப்பட்டிருக்கணும், ஒவ்வொரு நகர அரசுக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் காணப்பட்டிருக்கு. சியூஸ் கிரேக்க தெய்வங்களுடன் முதன்மையானவராக காணப்படுறாரு. அதீன், சியூஸின் மகளான அதீனா தான் கிரேக்கரின் வணக்கத்துக்குரிய பிரதான தெய்வமாகவும் பாதினிய தேவாலயம் இவருக்கென்று கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து கிரேக்கத்துல வளர்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுகிற விளையாட்டு, அதாவது விளையாட்டு வகைகள் வித்தியாசமாக காணப்பட்டிருக்கீங்க. ஓட்டம், குச்சண்டை, பழுதூக்குதல், பரதிவட்டம் வீசுதல் என்பன கிரேக்கரின் விளையாட்டுகளில் முக்கியமானவையாக காணப்படுகிறது. இன்றைய ஒலிம்பிக் விளையாட்டின் ஆரம்பமும் கிரேக்கரிடம் இருந்தே தொடங்குகிறது. ஆதிகாலத்தில் சியூஸ் தெய்வத்தை நினைவு கூறுவதற்காக 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் எல்லா நகர அரசுகளின் குடிமக்களும் பங்கு பற்றினர். ஒலிம்பிக் விளையாட்டு கிரேக்கரின் ஒற்றுமையை வெளிக்காட்டும் ஒரு சந்தர்ப்பமாகவும் காணப்படுகிறது. இந்த கிரேக்க நாகரிகத்தால் உலகுக்கு கிடைக்கப்பெற்ற அருஞ்செல்வங்கள் அப்படிங்கும் போது நவீன ஐரோப்பாவை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்ப அடித்தளம் கிரேக்க நாகரிகத்திலே இடப்பட்டது எனலாம். ஐரோப்பாவின் அரசியல், இலக்கியம், விஞ்ஞானம், கலைகள் உருவாவதற்கு கிரேக்க நாகரிகம் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது எனலாம். கிரேக்க தத்துவ ஞானிகளினதும் சிந்தனையாளர்களினதும் போதனைகள் நவீன ஐரோப்பிய சிந்தனைகளுக்கு வழிகாட்டியது, நவீன ஜனநாயக ஆட்சி முறையை உலகிற்கு தந்துதவியர்களும் கிரேக்கர்களாக காணப்படுகிறார்கள். ஒலிம்பிக் விளையாட்டு கிரேக்கர்களிடம் இருந்து நவீன உலகம் பெற்றுக்கொண்ட பெரும் கொடையாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இதுல நீங்க பார்க்கலாம், இந்த கிரேக்க நாகரிகம் பற்றிய தகவல்களை கொண்டு முக்கியமான கையேடு ஒன்று நீங்க தயார் செய்யலாம். இந்த கிரேக்க நாகரிகத்தின் ஆரம்பம், இயல்பு, உலகுக்கு வழங்கிய அருஞ்செல்வங்கள் தொடர்பான விடயங்களை கையேடாக தயாரிப்பது உங்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்கு இலகுவாக காணப்படும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது உரோம நாகரிகம். உரோம நாகரிகம் எனும் போது இதன் அமைப்பு இத்தாலியின் உரோம நகரத்தை மையமாக கொண்டு இந்நாகரிகம் தோன்றியது. இத்தாலி மத்திய தரைக்கடலை நோக்கி நீண்டுள்ள குடா நாடு ஒன்றாகும். கிழக்கில் அண்டார்டிகா கடலும், மேற்கில் மத்திய தரை கடலும், தெற்கில் அயோனியன் கடலும் இதனை சூழ்ந்து அமைந்துள்ளன. வடக்காக அமைந்துள்ள அல்பஸ் மலையால் ஐரோப்பாவில் இருந்து இந்நாடு பிரிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் மத்தியினூடாக வடக்கில் இருந்து தெற்காக அப்னைன் மலை நீண்டு செல்கிறது. அம்மலையிலிருந்து ஊற்றெடுக்கும் தைபர் நதியின் ஊடாக உரோம் நகரம் வரை கப்பற் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பது இந்நகரத்தின் வளர்ச்சிக்கான காரணிகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இதன் அமைப்பு அப்படிங்கும் போது உரோம நாகரிகத்தின் ஆரம்பம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகிறது. ஐரோப்பாவில் இருந்து இத்தாலிக்கு வந்த இலத்தீனியர்கள் உரோமை உருவாக்கினார்கள் என்பது ஒரு கருத்தாக காணப்படுகிறது. ரோமியுலஸ் எனும் வீரன் ஒருவன் உரோம நகரை கட்டியெழுப்பினான் என்று வாய்மொழி கதை ஒன்றும் காணப்படுகிறது. உரோம் ஆதிகாலத்தில் இருந்தே சிறந்த வணிக நிலையமாக இருந்தபடியால் ஏனைய பிரதேசங்களில் இருந்து வந்த மக்கள் இந்நாகரிகத்தினை கட்டியெழுப்பினர் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகிறது. இந்த ரோமியுலஸ் உரோம நகரத்தை உருவாக்கிய பற்றிய வாய்மொழி கதை ஒன்று காணப்படுகிறது. அரச குடும்பத்தில் ஏற்பட்ட சதி ஒன்றினால் அரசுரிமையாளரான ரோமியுலஸ் ரீமஸ் எனும் இரட்டை சிசுக்களை நீரில் மூழ்கடித்து கொள்வதற்கு அரசன் ஆணை பிறப்பிக்கிறான். இதனை செயற்படுத்துவதற்கு பணிக்கப்பட்ட சேவகனுக்கு இக்குழந்தைகள் மீது ஏற்பட்ட அனுதாபத்தால் தடிகளான தொட்டில் ஒன்றில் மிதக்க விடுறாரு. தனது குட்டிகள் இறந்து போக ஓநாய் ஒன்றிற்கு நதிக்கரையில இவ்விரு சிசுக்களும் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓநாய் தனது குகைக்கு அக்குழந்தைகளை எடுத்து சென்று வளர்த்து வந்ததாகவும், வளர்ந்த பின்னர் இடையர் ஒருவரை இவர்கள் எதிர்கொண்டனர். அவர் தமது பிள்ளைகளை போல் இவர்களை வளர்த்தார். பின்னர் வாலிப பிரகாரத்தை அடைந்ததும் அவர்கள் தமது ஆட்சி பீடத்தை உருவாக்கி கொள்ள கருதினர். ஆகையால் இருவரும் நகர் ஒன்றை உருவாக்க தொடங்கினர். அப்போது ரோமியுலஸ் எழுப்பிய நகருக்கு உரோம் என பெயர் சூட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு வாய்மொழி கதையாக காணப்படுகிறது. இந்த உரோமத்தின் ஆட்சி முறை அப்படிங்கும் போது ஆரம்ப காலத்தில் கோத்திரத்தையோ குடும்பத்தையோ அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை ஒன்று நிலவியதாக கருதப்படுகிறது. காலப்போக்கில் முடியாட்சி முறையும் அழிவுற்று கிறிஸ்துக்கு முன் 509 உரோமில் சமூக ஆட்சி முறை ஒன்று உருவானது. அம்முறையின் கீழ் கொன்சல் எனப்பட்ட அதிகாரிகள் இருவரிடம் ஆட்சி அதிகாரம் கையளிக்கப்பட்டு அவர்களின் நடவடிக்கைகளுக்கு உதவுவதாக செனட் சபை ஒன்றும் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக உரோம் அரசியல் முறை ஒன்றுடன் முன்னிலைக்கு வந்த முழு இத்தாலி தீபகற்பமும் உரோம ஆட்சிக்கு உட்பட்டது. ஆகையால் கிறிஸ்துக்கு முன் 1070 உரோம பேரரசு உருவான பின்னணியாக ஸ்பானியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், மத்திய தரைக்கடலை சூழல பிரதேசங்களை தமது பேரரசில் இணைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. புகழ்பெற்ற உரோம பேரரசுகள் அப்படிங்கும் போது ஜூலியஸ் சீசர் போர் நடவடிக்கைகளில் திறமையுள்ள போர் வீரராகவும் காணப்பட்டிருக்காரு. ஆகஸ்ட் சீசர் இவரது ஆட்சி காலம் உரோமிய வரலாற்றில் பொற்காலமாகவும் கருதப்படுகிறது. உரோமின் பிரதான புராதன கட்டடமான கொலோசியம், கொரகெல்லா எனும் பெருங்குளியல் தடாகம் என்பவை இவரது கால நிர்மாணங்களாகவும் காணப்படுகிறது. ஆகஸ்ட் சீசரின் ஆட்சி காலத்தில் உரோம பேரரசிற்கு உட்பிருந்த பெத்லகேம் எனும் இடத்தில் இயேசுநாதரின் பிறப்பு காணப்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயமும் இதில் காணப்படுகிறது. இதுல சமூகம் அப்படிங்கும் போது பிரபுக்கள், குடிமக்கள், அடிமைகள் என சமூகம் மூன்று பிரிவை கொண்டு காணப்படுது. இந்த கிரேக்க நாகரிகமும் உரோம நாகரிகமும் இந்த விடயங்களை ஒற்று போகிறதா காணப்படுது. நகர நிர்மாணமும் வீடமைப்பும் அப்படிங்கும் போது திட்டமிட்ட முறையில் நகரங்களை நிர்மித்திருக்காங்க. பிரபுக்கள் நகரங்களில் ஆடம்பரமான வீடுகளில் வாழ்ந்து வந்தனர். மாடி வீடுகளும் அவற்றினிடையே காணப்பட்டிருக்கான். நீர் வசதி, சுகாதார வழிமுறைகள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தி காணப்படுது. ஒவ்வொரு நகரமும் வீதி தொகுதியால் இணைக்கப்பட்டும் பாலம் கட்டும் கலையில் விசேடத்துவமானவர்கள் உரோமியர் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உரோமர்கள் தாம் அடிமைப்படுத்திய நாடுகளில் இருந்து பெருந்தொகையான கைதிகளை உரோமுக்கு கொண்டு சென்றனர். இவர்களை அடிமைகளாக சந்தையில விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உரோம பிரபுக்கள் சமூகத்தின் முதன்மை பிரிவினராக காணப்பட்டிருக்காங்க. அவர்கள் ஆடம்பரமான மாளிகையில் வாழ்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரபுவிடம் நூற்றுக்கணக்கான அடிமைகள் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய கலைகள் எனும்போது கிரேக்கர்களை போன்றே உரோமனியர்களும் சிறந்த இலக்கியவாதிகளாக திகழ்ந்திருக்காங்க. உயர் தரத்திலான கவிதை உரைநடை நூல்கள் பலவற்றை ரோமானிய எழுத்தாளர்களை படைத்துள்ளனர். வர்ஜில் எனும் நூலாசிரியர் எழுதிய ஈனிச் இவ்வாறான ஒரு படைப்பாகவும் காணப்படுதாம். உரோமாபுரிக்கு கட்டப்பட்டிருந்த நாடக அரங்குகள் திறந்தவழி நாடக அரங்குகள் என்பவை அம்மக்களின் கலை ரசனைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய சிற்பங்கள், சிலைகள் அப்படிங்கும் போது உன்னத செதுக்கல் கலைக்கும் உரோமாபுரி புகழ் பெற்றிருக்கான். நீரோ மன்னர் எனது என கருதப்படும் செம்பிலான தலை சிற்பக்கலையின் உயிர் துடிப்பான அமைப்புக்கு ஓர் உதாரணமாகவும் காணப்படுகிறது. கட்டட நிர்மாணம் எனும் போது உரோமாபுரி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கொலோசியம் திறந்த வழி விளையாட்டு அரங்காகும். இங்கு 50,000 பேருக்கு ஏக காலத்தில் ஒன்று கூட முடியும். ஒரே தடவையில் 50,000 பேர் பறக்கக்கூடிய இடமாக காணப்பட்டிருக்கு. இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகவும் காணப்படுகிறது. பெந்தியன் ஆலயம் உரோமனிய கட்டட கலையின் உன்னதத்தை காட்டும் பிரம்மாண்டமான நிர்மாணமாகவும் காணப்படுகிறது. உரோமரால் வணங்கப்பட்ட அனைத்து தெய்வங்களுக்காகவும் இது அமைக்கப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டு அப்படிங்கும் போது கிரேக்கரை விட உரோமர் பொதுவாக விளையாட்டுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் குறைவாகவும் காணப்படுகிறது. வணிக தொடர்புகள், அதாவது இந்த விளையாட்டுகள்ல முக்கியமா சொல்ல வேண்டும், உரோமனியர்கள் வண்டி ஓட்ட போட்டிகளை நடத்தியதற்கான ஆதாரங்கள் காணப்படுகிறது. அவர்கள் சிங்கம் போன்ற மிருகங்களை பயன்படுத்தி நடத்திய குரூரமான கொடிய சண்டைகளில் விருப்பு கொண்டு காணப்படுறாங்க. இவ்வாறான போட்டிகளின் போது நூற்றுக்கணக்கான மனிதர்களும் 200 மிருகங்களும் இறந்து போயின என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வாறான ஒரு சண்டையாக அது இருந்திருக்கும் அப்படின்னு பாத்துருங்க. இந்த வணிக தொடர்புகள் அப்படிங்கும் போது உரோமாபுரி மிகவும் செல்வந்த நகராக திகழ்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு வர்த்தகத்தின் மத்திய நிலையமாகவும் திகழ்ந்து காணப்படுது. மத்திய தரை கடலை சூழ்ந்த நாடுகளுடனும் இந்தியா, சீனா, இலங்கை போன்ற ஆசிய நாடுகளுடனும் அது வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது. உரோமனிய வர்த்தகர்கள் இலங்கை பற்றி பல்வேறு தகவல்களை முன்வைத்திருக்காங்க. பாதிகாவே மன்னன் ரூன்வெளி சாஹிப் அழகுப்படுத்துவதற்காக உரோமாபுரிக்கு எனது தூதுவர்களை அனுப்பியதாகவும் அதன் மூலமாக பவளங்களை வரவழைத்ததாகவும் இந்நாட்டு மூலாதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உரோமானிய நாகரிகத்தால் உலகிற்கு கிடைத்த பாரம்பரியங்கள் எனும் பொழுது இந்த ஐரோப்பிய நாகரிகத்திற்கு பாலம் கட்டுதல், நீர் குழாய்களை அமைத்தல், பெருந்தெருக்களை அமைத்தல் போன்ற தொழில்நுட்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. கிறிஸ்தவ சமயம் உரோம பேரரசில் பரவிய பின்னரே உலகம் முழுவதற்கும் பறந்துபட்டு சென்றமை ஒரு முக்கியமான விடயமாக சொல்லலாம். உரோமானிய சட்டங்கள், இலத்தீன் மொழி பாவனை, உரோமனிய கட்டட நிர்மாணக்கலை போன்ற விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த பாடம் காணப்படுது. இந்த பாடத்தில் முக்கியமான விடயங்களாக கிரீட் தீவை மையமாக கொண்டு கிரேக்க நாகரிகம் உருவானது, ஏதன்ஸ், ஸ்பார்ட்டா போன்ற குடியரசுகள் காணப்பட்டன, கலை, விஞ்ஞானம், தத்துவம் போன்ற துறைகளில் கிரேக்கர்கள் உயர்நிலையை அடைந்திருக்காங்க. இன்றைய உலகிற்கு புராதன கிரேக்க நாகரிகத்தின் மூலம் பல்வேறு விடயங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இத்தாலியின் தலைநகரை மையமாக கொண்டு உரோம நாகரிகம் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. மத்திய தரை கடலை சூழ உள்ள பிரதேசத்தில் உரோமனியரின் ஆதிக்கம் மேலோங்கி பேரரசாக விரிவடைந்தது. கிரேக்கத்தின் பின்னர் ஐரோப்பாவில் நிலவிய உயரிய நாகரிகத்தை உரோமனியர்கள் உருவாக்கியிருக்காங்க. நவீன உலகத்தின் முன்னேற்றத்துக்கு உரோம நாகரிகம் பாரிய அளவில் பங்களிப்பு செய்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடத்தை நீங்க இலவா கற்றுக்கொள்வதற்கான இன்னொரு விடயமாக கிரேக்க நாகரிகம் உரோம நாகரிகம் எனவும் இது பல்வேறு சில தலைப்புகளை கீழே நீங்க இதில் பிரிச்சுக்கொள்ளலாம். கிரேக்க நாகரிகம் மற்றும் உரோம நாகரிகத்துக்கு இடையிலான வேறுபாடுகளை, கிரேக்க நாகரிகம் அப்படிங்கும் போது கிரேக்க நாகரிகம் அமைவிடம் எனும் தலைப்போட்டு அதுல இரண்டா பிரிங்க, அதில் கிரேக்க நாகரிகத்தின் அமைவிடம் எவ்வாறு காணப்படுது, உரோம நாகரிகத்தின் அமைவிடம் எவ்வாறு காணப்படுகிறது எனவும், கிரேக்க நாகரிகத்தின் பொருளாதாரம் எவ்வாறு காணப்படுகிறது, உரோம நாகரிகத்தின் பொருளாதாரம் எவ்வாறு காணப்படுகிறது, கிரேக்க நாகரிகத்தின் கலை நடவடிக்கை கட்டடக்கலை சிற்பக்கலை செதுக்கல் கலை எல்லாம் எவ்வாறு காணப்படுகிறது, உரோம நாகரிகத்தின் கட்டடக்கலை சிற்பக்கலை கலை நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகிறது, இலக்கியம் எவ்வாறு காணப்படுகிறது, நாடகம் எவ்வாறு காணப்படுகிறது, கல்வியும் தத்துவம் எவ்வாறு காணப்படுகிறது, சமயம் எவ்வாறு காணப்படுகிறது, விளையாட்டு எவ்வாறு காணப்படுகிறது போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்தை ஒரே சாட்ல நீங்க இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். இதில் உள்ள முக்கியமான விடயங்களை ஒரே அட்டவணைப்படுத்துவதன் மூலமாக இப்பாடம் இலகுபடுத்தலாக காணப்படும். இன்றைய தினம் நாங்கள் வந்து தரம் 7 அலகு 5 ஐரோப்பாவின் புராதன நாகரிகங்களை பத்தி படிச்சிருக்கோம். இதுல கிரேக்க நாகரிகத்தையும் உரோம நாகரிகத்தையும் பற்றி கற்றிருக்கிறோம். இந்த இரண்டு நாகரிகங்களும் எவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டு வேறுபடுகிறது என்பதும், இந்த இரண்டு நாகரிகங்கள் எவ்விடத்தில் காணப்படுது என்பதையும் நீங்க படங்களை, புற உருவ படங்களை அடிப்படையாக கொண்டு குறித்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக இது தொடர்பான முழுமையான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக இந்த வரலாறு பாடத்தை கற்றுக்கொள்வதும் இலகுவாக காணப்படும். இன்று நாங்கள் உங்களுக்கு வினாக்கள் வழங்கியிருந்தோம். அதாவது கிரேக்க நாகரிகத்தையும் உரோம நாகரிகத்தையும் இதன் பொருளாதாரம், அமைவிடம் மற்றும் சமயம், கட்டடக்கலை, சிற்பக்கலை, செதுக்கல் கலை, பொருளாதாரம் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டும், சமயம், கல்வி நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டும் வேறுபடுத்தி அட்டவணை மாறி தயாரித்து கொள்ளுங்க. இது வந்து உங்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்கு இலகுவாக காணப்படும். இன்றைய தினம் நாங்கள் கற்ற விடயங்களை உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் தேவையெனில் 07-6-77-47-823 ஆகிய வாட்ஸ்அப் விளக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று தரம் 7 மாணவர்களுக்கான ஐரோப்பியாவின் புராதன நாகரிகங்கள் எனும் பாடத்தை கற்பித்து விடைபெறும் நான் அப்புத்தொலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாறு பாட ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். நன்றி, வணக்கம்.